அனைவருக்கும் வணக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும். உவாவின் குருகுலம் அதாவது உவா மாகாண கல்வி அமைச்சால் ஏற்பாட்டில் உவா வானொலியினூடாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள உவா குருகுலம் கல்வி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். அதாவது நாட்டின் பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் மாணவர்கள் அனைவரும் பெற்றோர்களுடன் அதிகமாக வீடுகளிலே இருக்கக்கூடிய வேளையில் இந்த மாதிரியான ஒரு பொழுதில் உங்கள் அனைவரையும் வானொலியின் ஊடாக சந்திப்பது ஒரு பெருமகிழ்ச்சியான விடயம். ஆகவே மாணவர்களே, நான் உங்கள் அன்புக்குரிய ஆசான் ஆசிரியர் சா உசேந்திரன், பது விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம், தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் நிகழ்ச்சிகளை செய்து வருகிறேன். அந்த வகையில் மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அதற்காக நான் ஒவ்வொரு வாரம் நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு புது புது விடயங்களை உங்களுக்கு கொண்டு வந்து தர வேண்டும். நீங்கள் இடர்படுகிற விடயங்களை எவ்வாறு அலசி ஆராய்வது, எந்தெந்த விடயங்களை நீங்கள் தவறு விடுகிறீர்கள், அந்த தவறு விடுவதை எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம், அதிகமாக நீங்கள் இடர்படும் பகுதிகளை அறிந்து அதற்கான தீர்வை வழங்குவதற்காகவே நான் நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரம் உங்களுக்கு கற்பித்து வருகிறேன். கடந்த வாரங்களில் வாக்கியம் எழுதுவதற்கு இரண்டாம் மொழி சிங்களம், அதற்கு முன்பு பொருத்தமான பல மொழிகள், இணை மொழிகள் என்று பல விடயங்களை கற்றுத் தந்திருந்தேன். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைய நாளும் உங்களுக்கு நான் தமிழ் பாடத்தில் தான் உங்களை சந்திக்கிறேன். ஆகவே தமிழ் பாடத்தில் நீங்கள் அதிகமாக இடர்படும் பல பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை தான் நான் கலந்துரையாட இருக்கிறேன். இவ்விடயத்தில் அதிகமானவருக்கு பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த எடுத்துக்கொண்டால் மாணவர்கள் அதிகமாக பரீட்சையில் தவறு விடுவது அதிகமான ஒரு பகுதி. அப்படி என்றால் என்னென்றால், இந்த அறிவுறுத்தல் கட்டளை என்ற பகுதிகள் வரும். இந்த பகுதிகளில் மாணவர்கள் இந்த மாதிரியான வினாக்கள் எழுதினால் அறிவித்தலா அறிவுறுத்தலா கட்டளையா என்று எழுதுறதில்ல. அதிகமான மாணவர்கள் தொடர்ச்சியாக இடர்படுகிறார்கள். சில மாணவர்கள் அறிவித்தலுக்கு அறிவுறுத்தல் என்று எழுதுகிறார்கள், அறிவுறுத்தலுக்கு அறிவித்தல் என்று எழுதுகிறார்கள், அல்லது மாறாக கட்டளை என்று எழுதுகின்றார்கள். ஆகவே மூன்றையும் எழுதும் பொழுதோ அது எதுவென்று தெரிந்து கொள்வது நமக்கு ஒரு இடராக இருக்கிறது. சரியா விட எழுதிட்டோம், இந்த விட சரியா, கன்ஃபார்மா சுவரா எனக்கு மார்க்ஸ் கிடைக்குமா, சுவரா இந்த மார்க்ஸ் சரியா அப்படின்னு சொல்லி இயலாத சில விடயங்களை நாம் இருக்கிறோம். ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே, இது எவ்வாறு கண்டுபிடிப்பது, இதற்கான இலகுவான சில முறைகளை நான் குறிப்பிடுகிறேன். அதை நீங்கள் மனதில் ஞாபகம் வைத்துக் கொண்டால் உங்களுக்கு இந்த அறிவித்தல் அறிவுறுத்தல் கட்டளை என்ற பகுதியில் பல நீங்கள் தவறுகளை சரி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே மாணவர்களே, இக்கால பகுதியில் நீங்கள் வீட்டில் இருக்கின்றீர்கள். ஆகவே இந்த நேரங்கள் உங்களுக்கு பொன்னானது. ஆகவே பொண்ணை கூட வாங்கிவிடலாம், ஆனால் நேரத்தை மீண்டும் வாங்க முடியாது. ஆகவே நீங்கள் விடுமுறை காலத்தை முடிந்தவரை கற்றலுக்காக ஒதுக்குங்கள். நமது செயல் படிப்பது மாத்திரம்தான் இந்த கணபட கடமையாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் முடிந்தவரை உங்களில் இருக்கின்ற தமிழ் புத்தகம், கணித புத்தகம் இதுகளை மீண்டும் மீண்டும் மீட்டி படியுங்கள். இதிலிருந்து தான் அதிகமான வினாக்கள் பரீட்சைக்கு வரும். ஆசிரியர் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்களை அதிகமாக தந்திருப்பார்கள், அல்லது பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அதில் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். மாணவர்களே, இந்த அறிவித்தலை பார்த்தோம் என்றால், அறிவித்தல் என்றால் என்ன அப்படி தெரியணும் நமக்கு. அப்படி தெரிஞ்சாதானே இது அறிவித்தல் அறிவுறுத்தலான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அறிவித்தல் என்றால் சகலருக்கும் பொதுவாக, அதாவது சகலரும், யாரும் இல்லைண்டா இப்ப பாடசாலைண்டா பாடசாலையில் உள்ள இல்ல, சகலரும் ஒரு ஊருண்டா ஒரு கிராமத்தில் உள்ள அவ்வளவு பேர் அறிஞ்சு கொள்றதுக்காக செய்தி, அதாவது சகலரும் பொதுவா அறிந்து கொள்வதற்காக ஒரு செய்தி அல்லது தகவல் தான் அறிவித்தல் சொல்வோம். எல்லாம் ஒரு ஊர்ல அவ்வளவு பேருக்கு பொதுவானது ஒன்றாக இருக்க போது அல்லது ஒரு சாதாரணமான ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருக்கும். சாதாரணமாக ஒரு செய்தியை அறிவிப்பதுதான் அறிவித்தலாக இருக்க போது. அதாவது இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அறிவித்தல் என்பது அனைவருக்கும் பொதுவானது, அனைவருக்கும் பொதுவானது. அது மாத்திரமில்லாமல் சாதாரணமா நம்ம ஒரு செய்தியை உங்களுக்கு குறிப்பிடுற மாதிரி அமைய போகுது. உதாரணம் நம்ம பார்க்கலாம் நிறைய விஷயம், என்ன எல்லாத்துக்கும் பொதுவானதாக தான் இருக்க போகுது. அதன் மூலம் ஏதோ ஒரு செய்தியோ அல்லது ஒரு தகவலோ உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதாவது ஒரு செய்தியை தான் குறிப்பிட போகுது, ஏதோ ஒரு செய்தி இன்றைக்கு இப்படி நடக்க போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட போறதுதான் இந்த அறிவித்தலாக இருக்கு. உதாரணமாக கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீச வேண்டாம், இது ஒரு அறிவித்தல். ஏன் கண்ட கண்ட இடத்துல குப்பையை போட வேணாம், உரிய இடத்துல குப்பையை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீச வேண்டாம், இது ஒரு உதாரணம். இது அறிவித்தலுக்கு உதாரணமாக அமையும். நாளை மழை பெய்யும், நாளை மழை பெய்யும், நடக்கலாம் நடக்காமல் இருக்கலாம், அது வழங்கத்தின் பிரச்சனை இல்ல. ஆனால் இது ஒரு அறிவித்தல், நாளை மழை பெய்யும், ஒரு சாதாரணமாக ஒரு செய்தி, எல்லாத்துக்கும் பொதுவா அறிவித்துப்பாங்க நாளைக்கு மழை பெய்யும், நாளை மழை பெய்யும். இன்று சீருடை வழங்கப்படும், இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் சீருடை வழங்கப்படும், பாடசாலை சீருடை வழங்குவோம். வைத்தியர் அடுத்த வாரம் வருவார், வைத்தியர் அடுத்த வாரம் வருவார். கணிப்பா நாளை மழை பெய்யும் சொல்லலாம், இன்று சீருடை வழங்கப்படும், வைத்தியர் அடுத்த வாரம் வருவார், கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை வீச வேண்டாம், இது அறிவித்தல். மேலும் சில உதாரணங்களை பார்ப்போம் மாணவர்களே. இது தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்க போறோம் தரம் 4 ஆசிரியர் வழிகாட்டியில் குறிப்பிடப்பட்ட சில சொற்கள் பார்ப்போம் என்ன குறிப்பிட்டிருக்காங்க சொல்லி. முதலாவது கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும். 4 ஆண்டுலையும் அதே விஷயம் தான் தந்திருக்கு, கண்ட கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும். அடுத்தொண்டு தந்தப்பட்டிருக்க மாணவர்களே, அறிவித்தலுக்கு உதாரணமாக கூட்டுறவு கடை காலை 8 முதல் மாலை 5 வரை திறந்திருக்கும். கூட்டுறவு கடை காலை 8 முதல் மாலை 5 வரை திறந்திருக்கும், இது ஒரு அறிவித்தல். ஏன் காலையில 8 5 வரை திறந்திருக்குமாம் கூட்டுறவு கடை. அப்ப இது என்னவா அமைய போகுது, இது அறிவித்தலாக அமைய போகிறது. 3, வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள், வீட்டில் தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களை சுத்தமாக வச்சிருக்குமா, இதுவும் அறிவித்தல். வீடுகளில் நீர் தேங்கிய இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள், இது என்ன வரப்போது, அறி. பேருந்தில் பயணச்சீற்றின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும், பேருந்தில் பயணச்சீற்றின்றி பயணிக்கிறது ஒரு தண்டனைக்குரிய குற்றமாகும், பயணச்சீட்டுலாம் போது ஒரு தண்டனைக்குரிய குற்றம், பேருந்தில் பயணச்சீற்றின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும், பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். ஓகேயா, இது அடுத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது, கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது, இதுவும் ஒரு அறிவித்தல். வைத்தியசாலைக்குள் கை தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது, அன்பார்ந்த மாணவர்கள் இதெல்லாம் அறிவித்தல்கள். மீண்டும் நான் குறிப்பிடுகிறேன், பொதுவானதாக இருக்கும் ஒரு தகவலை உங்களுக்கு தருவதாக இருக்கும், அதுதான் அறிவித்தலாக அமைய போகிறது. மீண்டும் சில உதாரணங்களை குறிப்பிடுகிறேன். தரம் நாளில் உள்ள ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ளதை, கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும், கண்ட இடங்களில் குப்பைகளை இடுவதை தவிர்க்கவும், கூட்டுறவு கடை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை திறந்திருக்கும், வீடுகளில் நீர் தேங்கி நிற்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருங்கள், பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். பேருந்தில் பயணச்சீட்டின்றி பயணிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும். பொருட்களை வாங்கும் போது உற்பத்தி திகதி, காலாவதியாகும் திகதி என்பவற்றை பார்த்து வாங்கவும். கர்ப்பிணி தாய்மார்களுக்காக இவ்வாசனம் ஒதுக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலைக்குள் கை தொலைபேசியை பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டு, இவ்வாறான வாக்கியங்கள் நமக்கு அறிவித்தலாக அமையும். ஆகவே மாணவர்களே, இனி அறிவித்தல் என்றால் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும், சாதாரணமாக ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் அடுத்த விடயத்துக்கு செல்ல இருக்கிறோம், அறிவுறுத்தல். அறிவுறுத்தல், இந்த அறிவுறுத்தல் என்பதை கவனிப்போம் அன்பார்ந்த மாணவர்களே. குறிப்பிட்ட குழுவினரை முன்னிலைப்படுத்தி, குறிப்பிட்ட குழு அது யாரா இருக்கலாம், ஒன்று பாடசு நீங்களா இருக்கலாம், அல்லது ஊரில் உள்ள மக்களாக இருக்கலாம், அல்லது நாட்டில் உள்ள அனைவரையும் இருப்போம் ஒரு முன்னிலைப்படுத்தி, அவர்கள் பின்பற்றுவதற்கு உதவுற வகையில உடன்பாடாகவோ எதிர்மறையாகவோ அறிவுரை கூறும் பாங்கில் அமைவன. உங்களுக்கு அட்வைஸ் கூறுற மாதிரி இருக்கிறது, அதான் அறிவுரை கூறுற பாங்கில் இருக்கிறது தான் இந்த அறிவுறுத்தலாக இருக்க போகிறது. அதாவது குறிப்பிட்ட குழுவினர் யாராவது இருந்தா உங்களை முன்னுளப்படுத்தி அவர்கள் பின்பற்றுவதற்கு உதவும் வகையில், அவங்கள முன்னெல்லாம் அவங்க அதை பின்பற்றணும், அதற்கு உடன்பாடு, அதாவது ஓகே சரி நேர நல்லம், அது எதிர்மறை எப்படி செய்யக்கூடாது என்று உங்களுக்கு ஒரு அறிவுரை கூறுற பாங்கில் அமைகிறதான் இந்த அறிவுறுத்தலாக இருக்கிற போது, இந்த அறிவுறுத்தலாக இருக்க போகிறது. அடுத்தது இப்படி நீங்க நாம் வச்சுக்கோங்க, இலகுவாக கட்டாயம் இதனை செய்ய வேண்டும். அவ்வாறு நம்ம செய்யாவிட்டா நமக்கு தீமை வரும். இதுதான் அறிவுறுத்தல். அறிவுறுத்தல் இலகுவா பாடமாய் கொள்வது, சொல்ற விடயத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அதனால் நமக்கு ஏதாவது தீமை ஏற்படலாம், அதுதான் அறிவுறுத்தலாக இருக்க போகிறது. நாம் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது அந்த விடயத்தை நாம் கட்டாயம் செய்யணும். அவ்வாறு செய்யாமல் இருந்தோம்டா அதால நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அல்லது ஒரு தீமை ஏற்படலாம். இதுதான் இந்த அறிவுறுத்தல் குறிப்பிடுகிறது. அதாவது கட்டாயம் இதனை செய்ய வேண்டும், அல்லது இதனை செய்யாது விடுவதால் ஏற்படும் தீமைகளை சொல்லும், இதால பல தீமைகள் ஏற்படும் சொல்லி குறிப்பிடுது. இதற்கு சில உதாரணங்களை பார்ப்போம் அன்பார்ந்த மாணவர்களே. எல்லாம் படிக்கிறீங்க என்று நினைக்கிறேன், எல்லாம் தேவையான விஷயங்களை குறிச்சு வச்சுக்கிறீங்க நினைக்கிறேன், பிளவிடக்கூடாது. இறுதியில் உங்களுக்கு நான் ஒரு வினா வினாவன் ஞாபகம் இருக்கு, நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் செய்யும் போல நிகழ்ச்சியின் இறுதியில உங்கள்கிட்ட ஒரு வினாக்கள் தொடுப்பன், ஆகவே அதுக்கான விடையெழுப்பதற்கும் தயாராக இருங்கள். இன்றும் 3 வெற்றியாளர்களும் 10 அதிர்ஷ்டசாலிகளும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் பெயர் நிகழ்ச்சியின் இறுதியில் அறிவிக்கப்படும். உங்களது பெயரும் வர வேண்டுமானால் நன்றாக கற்பிப்பதை செவிமடுங்கள், செவிமடுத்து தேவையானவற்றை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள். அதே மாணவர்களே, இந்த அறிவுறுத்தலுக்கான உதாரணம் சில உதாரணங்களைத்தான் பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை பாருங்கள், தரப்பட்ட இடைவெளியில் சுட்டெண்ணெய் எழுதவும். தரப்பட்ட இடைவெளியில் சுட்டெண்ணெய் எழுதவும், அந்த இடைவெளியில் நீங்கள் கட்டாயமாக சுட்டனை எழுத வேண்டும். அவ்வாறு எழுதாவிட்டால் உங்களுக்கான புள்ளி வழங்கப்பட மாட்டாது. அதனால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. ஆகவே ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நம்ம அதை கட்டாயம் செய்யணும்னு நம்ம எடுத்துருவோம். நம்மளால ஒரு பாதிப்பு, நமக்கு ஒரு தீமை ஏற்பட போகுது. ஆகவே அது அறிவுறுத்தலாக அமையும். மனதில் நன்றாக புரிஞ்சா, தரப்பட்ட இடைவெளியில் சுட்டனை எழுதவும் சொல்லி குறிப்பிட்டிருக்கவே, நம்ம சுட்டனை கட்டாயம் போடணுமா இல்லையா? போடணும். எக்ஸாம் பேப்பர்ல முதலாம் பக்கத்திலையும் மூணாம் பக்கத்திலையும் கட்டாயம் சுட்டனை போடணும்டா? போடணும். அவ்வாறு போடாடி நமக்கு என்னதான் நீங்க நூறுக்கு நூறு மார்க் எடுத்தும் வேலை. சுட்டனை போராடி யார பேப்பர்னு யாரு கண்டுபிடிக்கிறது? ஆகவே கட்டாயம் போடணும், அதால பாதிப்பு ஏற்படும். இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். மாணவர்களே, நுழம்பு பெருகும் இடங்களை அழியுங்கள், இல்லாவிடின் கொடிய நோய்கள் பரவும். ஏன்? நுழம்பு பரவிருக்க இடங்கள்லாம் அழிக்கோணும், இல்லாட்டி கொடிய நோய்கள் பரவும். டெங்கு, யானைக்கால், மலேரியாங்கிற நோய்கள் பரவலாம். ஆகவே இந்த நுழம்பு பெருகிற இடங்களை அழித்து விடுவோம். அதுதான் நுழம்பு பெருகும் இடங்களை அழியுங்கள், இல்லாவிடின் கொடிய நோய்கள் பரவும். நுழம்பும் பெருகும் இடங்களை அழியுங்கள், இல்லாவிடின் கொடிய நோய்கள் பரவும். ஆகவே இது ஒரு அறிவித்தல், மணிக்கம் அறிவுறுத்தல். அடுத்ததாக இன்னொரு அறிவுறுத்தலை பார்ப்போம். மாணவர்களே, பரீட்சையை கவனமாக செய்யுங்கள், இல்லாவிடின் குறைவான புள்ளிகளை பெற நேரிடும். பரீட்சையை கவனமாக செய்யுங்க, இல்லாட்டி குறைவான புள்ளிகளை பெற நேரிடும். பரீட்சையை கவனமா செய்யணும், இல்லாட்டி நமக்கு குறைவான புள்ளிகள் பெற நேரிடும். தரம் நான்கு வழிகாட்டியில் ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ள அறிவுறுத்தலுக்கான சில உதாரணங்களை பார்ப்போம். மாணவர்களே, முதலாவது உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள், பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். பொலித்தீன் பிளாஸ்டிக் பொருட்களை கண்ட இடங்களில் வீசுவோர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அப்படி எடுக்க பண்ண நம்ம கட்டாயமாக என்ன செய்யக்கூடாது? கண்ட கண்ட இடங்கள்ல வீசக்கூடாது. அவ்வாறு வீசி நீங்கள் உங்களை கண்டார்கள் என்றால் உங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பார்கள், அல்லது உங்களுக்கு எதிராக தண்ட பணம் அறவிடப்படும். அதால் நமக்கு அவ்வாறு செய்யாட்டி, அவங்க குறிப்பிடுவதை செய்யாட்டி, அதனால் நமக்கு ஒரு தீங்கு ஏற்பட போகிறது. ஆகவே அதை என்ன குறிப்பிடுவோம்? அது அறிவுறுத்தலாக இருக்க போகிறது. இரண்டாவது, நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம். நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம். அதாவது தூங்குற கிட்ட இருக்கிறப்ப போன தலைக்கிட்ட வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணைக்கு அருகில் வைக்க வேண்டாம், அதனால் பல தீங்குகள் நமக்கு ஏற்படும், அதை செய்யக்கூடாது. வீதியை கடக்கும் போது அதை நான் போன வச்சுட்டு படுக்கிறதா? இல்ல. ஏன்? அவ்வாறு இருந்தால் நமக்கு அதால் பாதிப்பு ஏற்படும், அதனாலதான் குறிப்பிடுறாங்க. நித்திரை கொள்ளும் போது கைபேசியை தலையணிக்கு அருகில் வைக்க வேண்டாம். அப்படி நீ வச்சுட்டு படுத்தா அதால ஒரு உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது, அதனாலதான் இது அறிவுறுத்தலாக அமைய போகிறது. வீதியை கடக்கும் போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து, மீண்டும் வலது பக்கமாக பார்த்து வெள்ளை கோட்டினூடாக கடக்க வேண்டும். வீதியை கடக்கும் போது வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் பார்த்து, மீண்டும் வலப்பக்கமாக பார்த்து வெள்ளை கோட்டினூடாக கடக்க வேண்டும். நல்லா பாருங்க, வலப்பக்கம் பார்க்கணும், திரும்ப இடம் பக்கம் பார்க்கணும், திரும்ப பலப்பக்கம் பார்த்துத்தான் கோட்டை கடக்கணும். அப்பத்தான் நமக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. அவ்வாறு நாம் இவர்கள் கூறுவதை கேவி மடுக்காமல், எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று ரோட்ல போனால், கடைசியில பின்னுக்கு வர்ற வாகனம் உங்களை முட்டிட்டு அல்லது மோதிட்டு போயிடும். அப்புறம் நாம போயிட்டு கவலைப்பட்டு வேலை இல்லை சொல்லுவேன. அடுத்து விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுதல் வேண்டும். இல்லாட்டி விசேட வைத்தியர் வரமாட்டார், நம்பர் எடுக்கிறேன்டா காலையில 7 மணிக்கு முன். இது அறிவுறுத்தலாக இருக்க போகுது. நான் எங்களை நண்பர் மாணவர்களே, நடந்த ஒரு சம்பவங்கள், நாங்கள் படிக்கும்போது சாப்பாடு என்ன செய்ய வேண்டும் என்றால் மதியம் பகல் சாப்பாடுக்கு டோக்கன் எடுக்கணும். அதாவது சாப்பாடு கிடைக்கிறேன்னு சொன்னால் எது உங்களுக்கு சாப்பாடு தேவையா இல்லையா என்று டோக்கன் எடுக்கணும். அவ்வாறு டோக்கன் எடுக்காம சில வேளை 10 மணி 10:15 முன்னுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணணும். காலையில் 10:15 முன்னுக்கு ஆர்டர் பண்ணணும். சாப்பாடு எத்தனை வேணும், உங்களுக்கு எத்தனை பார்சல் வேணும், என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணணும். அப்படி ஆர்டர் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு 12 மணி 1 மணிக்கு சாப்பாடு கிடைக்கும். மறந்துட்டு போயிட்டு 10:20 போனாலும் அங்கே ஆர்டர் எடுக்க மாட்டாங்க, அன்றைக்கு சாப்பாடு இருக்காது. அந்த மாதிரி தான் இது. ஏய், அதனால் நாங்கள் சரியாக டைமுக்கு செஞ்சுருந்தோம்டா எங்களுக்கு அதனால் சாப்பாடு கிடைச்சிக்கும். அதான் இது. அடுத்துதான் விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க விரும்புவோர் காலை 7 மணிக்கு முன்னர் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அப்படின்னா 7 மணிக்கு முன்னுக்கு பதிவு செஞ்சிருக்கணும். அவ்வாறு பதிவு செய்யாட்டி டாக்டர் இருக்கிற குறிப்பிட்ட பேசுகிற மட்டும் பார்த்துட்டு போவார், உங்களுக்கான சந்தர்ப்பம் இழக்கப்படும். இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். இப்ப எல்லாம் அதிகமான மழை எல்லா ஊர்களையும் பெய்கிறது. மழை வெள்ளம் மண் சரிவுன்னு சொல்லி கொரோனாவோட எதுனா பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. நேற்று கம்பகாவில் அதிகமான நேற்று இந்த நாள் இரவு வந்து 2 நாளைக்கு முன்னுக்கு ரத்னபுரியில ஒரு மண்மேடு சரிந்து விழுந்து அங்க ஒரு சிறுமி 14 வயது பாடசாலை செல்ற சிறுமி உண்டு நான் நினைக்கிறேன் இறந்திருக்காங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இன்று காலையில் நேற்று நைட் வந்து மாவண்ணல்ல அங்கே ஒரு பகுதியில் இந்த மண்சரிவு ஏற்பட்டு அங்கே உள்ள மக்களும் எத்தனை பேர் பாதிக்கின்றாங்கன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே மாணவர்களை அரசாங்கம் உங்களுக்காக வானொலி அல்லது நியூஸில் சொல்லுவாங்க, மண்சரிவு ஏற்படும் அவதானமாக இருங்கள், இடிமின்னல் வேலையில் கவனமாக இருங்கள். அது நமது நன்மைக்காக குறிப்பிடப்படுகிறது. ஆகவே அந்த நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர்கள் கூறுவதை நாம் செவிமடுக்க வேண்டும். ஆகவே அதை கூறி நீங்கள் செவிமடுத்துக் கொள்ளுங்கள். அந்த வகையில் இடிமின்னல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் கைபேசியை பயன்படுத்த வேண்டாம். ஆகவே இது ஒரு அறிவுறுத்தல். அவ்வாறு பயன்படுத்தினால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட நான் நினைக்கிறேன். கடந்த இந்த விஷயம் ஒன்று சொல்றதுனால தான் நுவரலியா பக்கம் நினைக்கிறேன், நான் எட்டன் சைட் அல்லது அந்த பக்கம் அந்த ஊரில் வந்து நான் நினைக்கிற மாதிரி கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக இடிமின்னல் தாக்கத்தினால் கிடைப்பட்ட ஒரு 20 பேரனோ பாதிக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. ஆகவே நீங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு பாதுகாக்காட்டி அதனால் பாதிப்பு ஏற்படும். இதனால தான் இதை அறிவுறுத்தல் என்று குறிப்பிடுகிறோம். அடுத்து பேருந்தில் பயணிக்கும் பயணிகள் பயணச்சீட்டை பெறாவிட்டால் தண்டபணம் அறவிடப்படும். ஓ, இது என்ன செய்யணும்? கட்டாயம் நீங்க போவையில் டிக்கெட் எடுக்கணும். அவ்வாறு எடுக்காட்டி உங்களுக்கான தண்டபணம் அறவிடப்படும். 20 ரூபா எடுக்கிற இடத்துல 2000-3000 கட்டி கொண்டு வரணும். ஆகவே இது நம்மளை பாதுகாக்க நம்ம செய்ய வேண்டியது. இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். அறிவுறுத்தல் என்றால் கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதுதான் அறிவுறுத்தல். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மாணவர்களை. அறிவுறுத்தல் பார்த்தோம், அறிவித்தலும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போறோம் கட்டளை. அதிகாரத்துடன் கட்டாயப்படுத்துற பண்பு அதிகாரம் அதிகாரத்தை பயன்படுத்துறது. இப்ப நான் அதிகாரத்தை பயன்படுத்துறேன் உங்கள்கிட்ட வானொலியை கேளுங்க நிகழ்ச்சியை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் நான். அப்ப உங்களுக்கு நான் ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறேன், கேளுங்க கட்டாயம். இந்த கொப்பியில் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு நான் ஒரு கட்டையின் அதிகாரத்தை பயன்படுத்துறேன். பேரண்ட்ஸும் சேர்ந்து கேளுங்க, அவங்களுக்கு நான் அறிந்து கட்டளை கொண்டு போடுறேன், நீங்களும் கட்டாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி உருப்படுறான். இதுதான் கட்டளையாக இருக்கிற போகிறது. அதாவது அதிகாரத்துடன் கட்டாயப்படுத்தும் ஒருபடி, கட்டாயம் உங்களை கட்டாயப்படுத்துறது தான் அது. உதாரணம், விரைவாக ஓடுங்கள், விரைவாக ஓடுங்கள். ஒரு உதாரணம் குறிப்பிடுகிறேன், விரைவாக ஓடுங்கள். சின்ன பிள்ளைகள் வெளியில அறிக்காத உள்ள பிடிக்கிறவன் வருவான், உன்ன பிடிச்சிட்டு போயிருவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவார்கள். ஆகவே விரைவாக ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருவர் கட்டளை, விரைவாக ஓடுங்கள், விரைவாக எழுதுங்கள், இப்படிலாம் கட்டளை இடுவார்கள். இதுதான் கட்டளையாக இருக்க போகிறது. ஆகவே மாணவர்களே, கட்டளைக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடது புறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள். விளங்குதா? உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடது புறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள் அப்படின்னு சொல்றது. இது ஒரு கட்டளையை, சாப்பிட்ட பின் பீங்கான இடது புறத்தில் இருக்கிற ஒரு தட்டு ஒன்றுக்கு அதில் கழுவி வைக்கணும், அது கட்டளை. உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடதுபுறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள். அடுத்தது மாணவர்களை, கட்டளைக்கு இன்னொரு உதாரணத்தை பார்ப்போமானால், கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் ஆடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள். கீழே இருக்கிற முதலாம் ஆடு இருக்கிறத மேல மூணாம் ஆடி கொண்டு போகணுமா? அதான் கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் ஆடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள். கட்டளை இடுறாங்க, கீழே உள்ள பொருளை மேல கொண்டு போங்க. அதான் அது, கீழ்த்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் ஆடியில் உள்ள அறைக்கு கொண்டு செல்லுங்கள். அடுத்து, பல் துலக்கிய பின்னர் பட்டூரிகையை பட்டூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். பல் துலக்கிய பின்னர் பட்டூரிகையை பட்டூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். பல் துலக்கிய பின்னர் பட்டூரிகையை பட்டூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். விளங்கிட்டா? பல் துளக்கிட்டோம், பின்னர் பட்டுருகே பட்டுருகே பெட்டிக்குள்ள மையுங்கள். கீழ்தட்டில் உள்ள பெட்டியிலிருந்து நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள். கீழ்தட்டில் உள்ள பெட்டியிலிருந்து நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள். ஆகவே மாணவர்களே, கட்டளைகளுக்கான உதாரணங்களைத்தான் பார்க்கிறோம். இன்னொரு உதாரணம் இருக்கிறது, பல பொருள் அங்காடிக்குள் செல்லும் முன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருள் பாதுகாப்பாளரிடம் கொடுத்து விட்டு உள்ளே செல்லுங்கள். கட்டளைகள் தெரிந்தானே, புடிச்சிட்டிக்கெல்லாம் போனா முன்னுக்கு ஒரு காவலாளர் இருப்பார், அவர்கிட்ட பொருளை கொடுத்துட்டான் உள்ளுக்கு போகணும். மீண்டும் அந்த உதாரணங்களை குறிப்பிடுகிறேன் மாணவர்களே, உங்களது நன்மைக்காக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இதில் ஏதாவது ஒன்று சில வேளை பரீட்சைக்கு வரலாம். உணவு உண்ட பின்னர் பீங்கான் கோப்பை போன்றவற்றை இடது புறத்தில் உள்ள தட்டில் வையுங்கள். கீழ்தளத்தில் உள்ள பொருட்களை மூன்றாம் ஆடியில் உள்ள அறைக்குள் கொண்டு செல்லுங்கள். இதுவும் கட்டளைக்கான ஒரு உதாரணம். பல் துலக்கிய பின்னர் பட்டூரிகையை பட்டூரிகை பெட்டிக்குள் வையுங்கள். இதுவும் ஒரு கட்டளைக்கு உதாரணம். கீழ்த்தட்டில் உள்ள பொருள் பெட்டியிலிருந்து நீல நிற பந்தை எடுத்து வாருங்கள், கட்டளையிடுறாங்க. பல்பொருள் அங்காடிக்குள் செல்லும் முன் நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை பொருள் பாதுகாப்பாளரிடம் கொடுத்து விட்டு உள்ளே செல்லுங்கள். ஆகவே இதெல்லாம் கட்டளைகளாக இருக்க போகிறது. ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நாம் சில பயிற்சிகளை பார்ப்போம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களுள் அறிவித்தல்களின் இலக்கத்தை சுற்றி வட்டமும், அறிவுறுத்தல்களின் இலக்கத்தை சுற்றி சதுரமும் வரைவோண்டு ஒரு கைக்கு தந்திருக்கிறார். அறிவித்தலாக இருந்தால் அதை சுற்றி வட்டமிட வேண்டுமா, அறிவுறுத்தலாக இருந்தால் சதுரம் வரைய வேண்டுமா? ஆக இது உங்களோட தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற ஒரு பயிற்சி தான் இது. இந்த பயிற்சியில் நாம் இது அறிவித்தலா அறிவுறுத்தலா என்று மட்டும் அவதானிப்போம். இதில் சதுரம் போடுறது வட்டம் போடுறது நமக்கு நீங்க புத்தகத்தில் உள்ள எடுத்த பயிற்சியை எடுத்து செய்து கொள்ளலாம். அங்கே மாணவர்களே நன்றாக ஞாபகம், இவ்வளவு நேரம் மாறி படித்தது ஞாபகம் இருந்தால் இதை செய்வது இலகு. அறிவித்தல் என்றால் நான் சொன்னேன் இது சாதாரணமாக ஒரு செய்தியை அறிவிப்பதாக இருக்க, இது தகவல் ஒன்றை அல்லது செய்தி ஒன்றை மற்றவருக்கு வழங்குவதாக இருக்கும், அதான் அறிவித்தல் என்று குறிப்பிட்டேன். அறிவுறுத்தல் என்றால், அறிவுறுத்தல் என்றால் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும், அவ்வாறு செய்யாத விடத்து நமக்கு அதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். நாம் அதை கட்டாயம் செய்யணும், அவ்வாறு நம்ம அதை செய்யாட்டி அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம். இதுதான் அறிவுறுத்தல் என்று குறிப்பிட்டேன். ஆகவே இந்த அறிவித்தலா அறிவுறுத்தலா என்றுதான் வினவப்படுகிறது. ஆகவே நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், நான் கூறிய விடயங்களை ஞாபகம் வைத்து இருந்தீர்கள், ஆனால் விடை கூறுவது இலகுவாக இருக்கும். முதலாவது, கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம். கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம், என்ன எழுதுங்க பாபம், அது அறிவித்தலா அறிவுறுத்தலான்னு எழுதுங்க பாபம். நீங்க கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம், உனக்கு ஒப்பில் எழுதிக்கோங்க பாப்போம் என்ன வரண்டு பாப்போம். கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம், கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம். எதுவாக இருக்கும் இது? வேண்டாம், எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் உண்டு, தகவல் உண்டு தர்றாங்க. அவை இது என்ன? அறிவித்தல் என்னவா இருக்க போகிறது? அறிவித்தலாக இருக்க போது ஏன் கண்ட கண்ட இடங்களில் எச்சி துப்ப வேண்டாம்? இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் பொதுவாக குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இது செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி இதால இதை பத்தி நமக்கு நம்மள அதை பத்தி கணக்கெடுக்க மாட்டார்கள். ஆகவே இது அறிவித்தல். நாளை பெற்றோருக்கான கூட்டம் நடைபெறும், நாளை பெற்றோருக்கான கூட்டம் நடைபெறும். எல்லாத்துக்கும் பொதுவா ஸ்கூல்ல சொல்றாங்க, ஒரு தகவலை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆகவே அது அறிவித்தலாக அமைய போகிறது. நாளை பெற்றோருக்கான கூட்டம் நடைபெறும் என்பது அறிவித்தலாக அமைய போகிறது. இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும், இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும், அதுவும் அறிவித்தல் தான். காலையில நியூஸ்ல சொல்லுவார்கள் அறிவித்தல். அடுத்தது மாணவர்களே, கத்தரி கோலால் கடதாசியை இரு பகுதிகளாக வெட்டுக. கத்தரி கோலால் கடதாசியை இரு பகுதிகளாக வெட்டுக, இது என்னவா இருக்க போதோ? இது அறிவுறுத்தலாக இருக்கிற போது. ஏன் கடதாசியை இரு பகுதிகளாக வெட்டுங்கன்னு சொல்றாங்க? அதை கட்டாயம் வெட்டணும், அப்பதான் அந்த பயிற்சியை நம்மளால் செய்ய முடியும். அவ்வாறு வெட்டாவிட்டால் அதனால் நமக்கு பாதிப்பு, அடுத்த செயற்பாடுகளை செய்ய முடியாமல் போய்விடும். சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக, இது ஒரு அறிவுறுத்தல். இந்த அறிவுறுத்தல் கோடடிக்க சொல்லியிருந்தால் கோடடிக்க வேண்டும். தரமைந்து புலவன் பரிசிற்கு அறிவுறுத்தலை பின்பற்றுவது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடயம். ஆகவே நீங்கள் அறிவுறுத்தலை பின்பற்றினால் மாத்திரம்தான் பரீட்சையில் சித்தி அடையலாம். சில மாணவர்கள் சென்று சொல்வார்கள், பரீட்சை எழுதிவிட்டு வந்து அம்மா எக்ஸாம் லேசுமா, அப்பா கேட்ட அப்பா அப்படி லேசு, அப்படி யாராவது சொந்தக்காரன் கேட்டாலும் அம்மா லேசு, டீச்சர் ஸ்கூல் படிச்சு கொடுத்த கிளாஸ் டீச்சர் கேட்கிறாங்க எக்ஸாம் எப்படி எழுதுனீங்களா அம்மா, டீச்சர் நீ இல்லைங்கிற லேசு, நல்ல லேசு, எத்தனை மார்க்ஸ் வரும்? எனக்கு 180 அல்ல 190 மார்க்ஸ் வரும். எல்லாம் நீங்க படிச்சு கொடுத்தது தான் சேர் வந்திருக்கு, நீங்க படிச்சு கொடுத்தது தான் டீச்சர் வந்திருக்கு. அம்மா நான் நேத்து படிச்சதெல்லாம் வந்திருந்துச்சு எக்ஸாம்ல, அவள் எத்தனை மார்க்ஸ் வரும்? 180 மார்க்ஸ். அப்பாடா என் மகள் 180 அல்ல 190 மார்க்ஸ் எடுப்பான்னு சொல்லி பெற்றோர்கள் ஒரு கற்பனைகள் இருப்பார்கள். அடை ரிசால்ஸ் வர, அவர் ரிசால்ஸ் வரப்போகுது, ரிசால்ஸ் வந்தால் பிள்ளைக்கு மார்க்ஸ் வந்திருக்கு 125 தான். என்னடா நடந்துச்சு, ஏண்ட மகள் 180 190 எடுக்கிறன் இருந்தா பார்த்தா மார்க்ஸ் 125 தான் வந்திருக்குது. ஆகவே படிக்க மாட்டான்னு சொன்னவன் 170 எடுத்திருக்கான், படிக்கிற படிக்கிறன்னு சொல்லி இவ்வளவு குறவாத்தான் எடுத்திருக்க, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிவார். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நடக்கணும், என்ன செஞ்சிருக்கல்ல, ஆக்கத்தில் ஒரு பக்கத்தில் ஒருவர் 170 எடுத்தவர் என்ன செஞ்சிருக்காரு, கோடு அடிக்க சொன்ன இடத்துல கோடத்தான் அடிச்சிருக்காரு, எழுத சொன்ன இடத்துல எழுதித்தான் இருக்குது. ஆனா இந்த 180 எடுக்குன்னு சொல்லி 125 எடுத்தவங்க என்ன செஞ்சிருக்காங்க, கோடடிக்கிற இடத்துல எழுதியும் எழுத வேண்டிய இடத்துல கோடடிச்சும் சில கேள்விக்கு கோடும் அடிச்சு எழுதியும் வச்சிருக்காங்க. அப்படியாக இருந்தால் அவங்க அறிவுறுத்தலை பின்பற்றவில்லை, ஆகவே அவங்களுக்கான புள்ளி முத்த புள்ளியாக இருக்கும், பூஜ்ய புள்ளியாக இருக்கும். ஆகவே அதனால் தான் அவங்க 125 புள்ளிகள் பெற்றார்கள். ஆகவே அறிவுறுத்தலை பின்பற்றுவது என்பது மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். அறிவுறுத்தலை பின்பற்றுவதற்காகத்தான் உங்களுக்காக உங்களது புலமையாளர்களாக உங்களது புலமை இருக்கின்றதா என்பதை சோதிப்பதற்காகத்தான் புலமை பரிசில் பரீட்சை நடத்தப்படுகிறது. ஆகவே அனைவருக்கும் அரசாங்கத்தால் புலமை பரிசில் வழங்க முடியாது. ஆகவே ஒர் 5 விதமானருக்கு வழங்க வேண்டும், அதற்காகத்தான் இப்பரீட்சை நடத்தப்படுகிறது. மீண்டும் இந்த உதாரணங்களை பார்ப்போம். கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம், இது அறிவித்தல். நாளை பெற்றோருக்கான கூட்டம் நடைபெறும், இதுவும் அறிவித்தல். இன்று மாலை இடியுடன் கூடிய மழை பெய்யும், இதுவும் அறிவித்தல். கத்தரி கோளால் கடதாசியை இரு பகுதிகளாக வெட்டுக, அறிவுறுத்தல். சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழே கீழ்கோடிடுக, சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ்கோடிடுக, அறிவுறுத்தல். ஆகவே மாணவர்களே, உங்களுக்கு அறிவித்தல் அறிவுறுத்தல் என்பது மிக தெளிவாக விளங்கியிருத்தல் வேண்டும். மீண்டும் இன்னொரு பயிற்சியை பார்ப்போம். இது கீழே தரப்பட்டுள்ள தகவல்கள் அறிவித்தல்களா அறிவுறுத்தல்களா கட்டளைகளாக என தெரிந்து அடைப்பினுள் எழுதுவோம். கீழே தரப்பட்டுள்ள தகவல் அறிவித்தல்களா அறிவுறுத்தல்களா கட்டளைகளாக என தெரிந்து அடைப்பினுள் அறிவித்தலா அறிவுறுத்தலா அல்லது கட்டளையாக தெரிந்து அடைப்பினுள் எழுதுவோம். அப்படியாக இருந்தால் முதலாவது, நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம். இது என்ன, அறிவித்தல். நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், இது என்ன இருக்க போகுது, அறிவித்தலாக இருக்க போகுது. வீதியில் வலது பக்கமாக நடந்து செல்லுக, வீதியின் வலது பக்கமாக நடந்து செல்லுக, அறிவுறுத்தல். நீல நிற பந்தை எடுங்கள், நீல நிற பந்தை எடுங்கள், இது கட்டளை. நாளை மறுதினம் எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடைபெறும், இது அறிவித்தல். நாளை மறுதினம் எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடைபெறும், இது அறிவித்தல். விடைத்தாளின் எல்லா பக்கங்களிலும் உங்களது சுட்டனை சரியாக எழுதுக, விடைத்தாளில் எல்லா பக்கம் கட்டாயம் சுட்டனை எழுதணும், இல்லாட்டி அதனால நம்ம புள்ளி கிடைக்காது. ஆகவே இது அறிவுறுத்தல். அடுத்த சனிக்கிழமை 16/2/2019 முற்பகல் 8:30 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரையில் எமது பாடசாலையில் சிரமதான நிகழ்வு நடைபெறும், இது என்ன, அறிவித்தல். முன்னோக்கி வாருங்கள், அது கட்டளை. முன்னோக்கி வாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு அதிகாரத்தை பிரயோகிக்கிற, முன்னோக்கி வாருங்கள், முன்னுக்கு வாங்க, பிளாக் போர்டில் எழுதுங்க, அது கட்டளையாக இருக்க போகிறது. மீண்டும் இந்த பயிற்சியை பார்ப்போம் மாணவர்களே. நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், நீரை வீண் விரயம் செய்ய வேண்டாம், இது அறிவித்தல். வீதியின் வலது பக்கமாக நடந்து செல்க, இது அறிவுறுத்தல். நீல நிற பந்தை எடுங்கள், கட்டளை. நாளை மறுதினம் எமது பாடசாலையின் ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்கான கண் பரிசோதனை நடைபெறும், இது அறிவித்தல். விடைத்தாளின் எல்லா பக்கங்களிலும் உங்களது சுட்டனை சரியாக எழுதுக, அறிவுறுத்தல். அடுத்த சனிக்கிழமை 16/2019 முற்பகல் 8:30 முதல் பிற்பகல் 4 வரை எமது பாடசாலையில் சிரமதான நிகழ்வு நடைபெறும். இந்த அறிவித்தல் முன்னோக்கி வாருங்கள், இது கட்டளை. அவை மாணவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை என்ற மூன்று பிரதான பகுதிகளை பார்த்து பார்த்தோம். மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அறிவித்தல் என்றால் சாதாரணமாக ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை உங்களுக்கு அறிவிப்பதாக இருக்கும், அதுதான் அறிவித்தல். அது அனைவருக்கும் பொதுவானதாக இருக்கும். ஆனால் அறிவுறுத்தல் என்பது நீங்க கட்டாயமாக அதை பின்பற்ற வேண்டும் அல்லது கட்டாயமாக அதை செய்ய வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யாவிட்டால் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும். கட்டாயம் செய்ய, அதாவது எல்லாத்தையும் பொதுவானதாக இருக்கிறது தான் இந்த அறிவித்தல். கட்டாயம் செய்ய வேண்டும், அவ்வாறு செய்யாவிட்டால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்றால் அது அறிவுறுத்தல். ஒரு குறிப்பிட்ட குழுவை அல்லது தனிநபரை குறிப்பிட்டு ஒரு செயலை குறி சொல்றது, கட்ட செய்ய சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் கட்டளை. அதிகாரத்தை பயன்படுத்துவதுதான் கட்டளை. ஆகவே அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை என்பது பற்றி தெளிவாக உங்களுக்கு விளங்கியிருக்க வேண்டும். ஆகவே மாணவர்களே, இந்த பகுதிகளுக்குரிய பயிற்சிகளை நீங்கள் தேடி செய்து கொள்ள வேண்டும், தேடி செய்து கொள்ள வேண்டும். இது உங்களுடைய கடமை, கட்டாயமாக இது மாதிரியான பயிற்சிகளை தேடி தேடி பயிற்சி பெறுகிற போது உங்களுக்கான புள்ளிகளை பெற்றுக் கொள்வதற்கு இலகுவாக இப்பகுதிகள் உங்களுக்கு உதவும். அடுத்த ஒரு சிறிய பகுதி மாணவர்களே, இதையும் பார்த்து விடுவோம். மூவிட பெயர்கள் என்று குறிப்பிடுவார்கள். மூவிட பெயர்கள் அதாவது தன்மை, முன்னிலை, படர்கை. தன்மை, முன்னிலை, படர்க்கை என்று குறிப்பிடுவார்கள். மூவிட பெயர்கள், தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்பது மாணவர்களே பேசுபவர், அதாவது பேசுறன் நான். இப்ப நான் தான் உதாரணமாக நான் என்ன செய்யறேன், வானொலி ஊடாக பேசிக்கிட்டு இருக்கேன். அப்ப நான் என்னோட சம்பந்தப்பட்டதுதான் தன்மையாக இருக்க போது. நான், நாங்கள், நாம், எனது, என்னுடைய, இதெல்லாம் தான் தன்மை. நான், எனது, என்னுடைய, நாம், நாங்கள், இதெல்லாம் தான் தன்மையார். அதாவது பேசுவோர், நான் பேசுறேன், நான் பேசிக்கிட்டு இருக்கனால நான் என்னத்த சொல்றது தன்மை. இப்பொழுது நான் பேசுவதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நான் பேசுவதை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், கேட்கிறீர்கள். நீ கேட்கறீங்க, நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கேட்கறீங்க. ஆகவே அதுதான் முன்னிலை என்று சொல்றது. நீ, நீங்கள், நீவீர், நீர், உனது, உன்னுடைய, உங்களுடைய, இதுதான் முன்னிலையாக இருக்க போகிறது. படர்க்கை, நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க. நான் பேசுறாலும் கேட்கிறாலும் சம்பந்தப்படாத பிரிதொருதான் இந்த படர்க்கையாக அமைய போகிறது. மரம், செடி, கொடி, அவன், அது, அவை, பறவை, மிருகம், கமல், குமார், நிசார், விமல், இப்படி குறிப்பிட போகிறதுதான் படர்க்கையாக இருக்கிற போகிறது. ஆகவே மாணவர்களை, தன்மை என்றால் பேசுபவர் தன்னை பேசுபவரை குறிக்கிறார். நான் இப்ப கதைக்கிறேன், நான் தான் தன்மை. நான், நாங்கள், நாம், தனது, தன்னுடைய, எனது, என்னுடைய, இதுகள் தான் தன்மையாக இருக்க போது. நான் பேசுறத நீங்க செவி மடுக்கிறீங்க, அதனால நீங்க முன்னிலையா இருக்க போறீங்க. அதாவது நீ, நீங்கள், நீவீர் என்று குறிப்பிடலாம். உனது, உன்னுடைய, இதுவெல்லாம் முன்னிலையாக இருக்க போறது. இந்த ரெண்டு தரப்பினரும் இல்லாமல், நாமனோட சம்பந்தப்பட்டதும் நீயோட சம்பந்தப்பட்ட தரப்பும் இல்லாத அனைத்துமே படர்க்கையாக இருக்க போகிறது. அதாவது பிரிதொரு, அதாவது தன்மையும் முன்னிலையும் அல்லாத பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பது அப்படின்னு சொல்லலாம். தன்மையும் இல்ல, முன்னிலையும் இல்ல, பிறர் அல்லது பிற பொருளை குறிப்பதுதான் இந்த படர்க்கையாக இருப்போது. அதாவது பேசப்படும் பொருள், இல்லாத ஒரு நபரை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம், அதான் படர்க்கையாக அமைய போது. அவன், அவள், அது, பறவை, மரம், செடி, கொடி, மிருகம், குமார், விமல், நிசார், மாலா, என்ன மாலா, பர்கானா, இக்ரா, ஜான்சன், நியூட்டன், தோமஸ் அல்வா எடிசன், அப்பா அம்மா தாத்தா பாட்டி, இதுகள் தான் படர்கையாக அமையப் போகிறது. ஆகவே மூவிட பெயர்கள் பந்தியில் தரப்படும் மாணவர்களை உதாரணமாக நான் பேசினேன், இது எவ்வகையான பெயர் வரும்? நான் பேசினேன் என்ன வரப்போது? தன்மை. நாம் படித்தோம், இதுவும் தன்மை. நீ வந்தாய், நீ வந்தாய், அது எதுவா இருக்க போது? முன்னிலை. நீங்கள் வந்தீர்கள், அதுவும் முன்னிலை. அவன் வந்தான், அவன் வந்தான், படர்க்கை. அவள் வந்தால், அதுவும் படர்க்கை. அது வந்தது, அதுவும் படர்க்கையாக இருக்க போகிறது. ஆகவே மாணவர்களே, இன்று நாம் பார்த்த விடயங்கள் உங்களுக்கு ஞாபகமாக இருக்க வேண்டும். பாருங்கள், சில உதாரணங்கள். நான் என்பது தன்மை, நீங்கள் என்பது முன்னிலை, மரம் என்பது படர்க்கை, நீ என்பது முன்னிலை, அவை என்பது படர்க்கை, எனது தன்மை, அது படர்க்கை, நாம் தன்மை, கிளி படர்க்கை, அவன் படர்க்கையாக இருக்கப் போகிறது. நாங்கள் என்பதும் தன்மை. நாங்கள் தன்மை, நான் தன்மை, நீங்கள் முன்னிலை, மரம் படர்க்கை, நீ முன்னிலை, அவை படர்க்கை, எனது தன்மை, அது படர்க்கையாக இருக்கப் போது. நாம் தன்மை, கிளி படர்க்கை, அவன் படர்க்கை. அகைய மாணவர்களே, இன்று பிரதானமான இரண்டு பகுதிகளை பார்த்தோம். ஒன்று அறிவித்தல், அறிவுறுத்தல், கட்டளை என்ற பகுதிகளை பார்த்தோம். அடுத்ததாக இந்த மூவிட பெயர்கள் என்பவற்றை பார்த்தோம். ஆகவே மாணவர்களே, இந்த இரண்டு பகுதிகளையும் நீங்கள் பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்காக பரீட்சைக்கு உதவும். அந்த வகையில் மாணவர்களே, கடந்த வாரம் எனது நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் சில வினாக்களை வினவிருந்தேன். அதாவது இரண்டாம் மொழி சிங்களம் படிக்கும் போது நேரம் என்ன என்பதற்குரிய சிங்கள சொல்லை கேட்டிருந்தேன். அதிகமான மாணவர்கள் சரியான விடை, ஒரு சிலரை தவிர அதிகமான 99% மாணவர்கள் சரியான விடை எழுதியிருந்தார்கள். வேளாவக்கியத என்று சரியாக அனுப்பியிருந்தார்கள். விடை அனுப்பிய அனைத்து மாணவர்களுக்கும் எனது உவாகுரகுல நிகழ்ச்சியின் சார்பிலும் ஆசிரியரின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் மாணவர்களே, கவனியுங்கள். கடந்த வாரம் நான் கேட்ட வினாவிற்கு விடையளித்து 3 வெற்றியாளர்களையும் 10 அதிர்ஷ்டசாலிகளையும் தெரிவு செய்திருக்கின்றேன். அந்த வகையில் 3 வெற்றியாளர்களை பெயர்களை அறிவிக்கின்றேன். ஜே சுபாஷ் பண்டாரவளை தமிழ் மகாவித்யாலயம், ஜே சுபாஷ் பண்டாரவளை தமிழ் மகாவித்யாலயம் முதலாவது வெற்றியாளர், அவருக்கு எமது வாழ்த்துக்கள், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக இரண்டாவது வெற்றியாளர் எஸ் இசாலினி, கிணலன் டிவி, கிணலன் தமிழ் வித்யாலயம் எல்ல, எஸ் இசாலினி, கிணலன் தமிழ் வித்யாலயம் எல்ல, அவருக்கு எனது வாழ்த்துக்கள். மூன்றாவது வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கவர் டி கிஷோர் ராஜா, டி கிஷோர் ராஜா, பூனாக்கல இலக்கம் 2 தமிழ் வித்யாலயம், டி கிஷோர் ராஜா, பூனாக்கல இலக்கம் 2 தமிழ் வித்யாலயம், அவருக்கும் எனது வாழ்த்துக்கள். 3 வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். ஜே சுபாஷ் பண்டாரவள தமிழ் மகாவித்யாலயம், எஸ் இசாலினி, கணலன் டிவி இல்லை, டி கிஷோராஜ், பூனாக்கல தமிழ் வித்யாலயம். அடுத்ததாக பாராட்டுகளை பெறும் மாணவர்களை நான் அறிவிக்கிறேன். பாராட்டு பெறுபவருக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறேன். ஏ என்ரீஸ் கல்லுள்ள தமிழ் வித்யாலயம் மடுள் சீம, ஏ என்ரீஸ் கல்லுள்ள தமிழ் வித்யாலயம் மடுள் சீம, Y. உமேஷ் ஸ்பிரிங்வெளி கனிஷ்ட தமிழ் வித்யாலயம், Y. உமேஷ் ஸ்பிரிங்வெளி கனிஷ்ட தமிழ் வித்யாலயம், எப் சாரா அல் முர்சித் மகாவித்யாலயம், எப் சாரா அல் முர்சித் மகாவித்யாலயம், பி ஜஸ்டினா கந்தேன இலக்கம் 1 மலைமகள் தமிழ் வித்யாலயம், பி ஜஸ்டினா கந்தேன இலக்கம் 1 மலைமகள் தமிழ் வித்யாலயம், என் சாஜித் அல்லிக்மா பதுள்ள எம்ஏ ரிஸ்லா சர் ராசிக் பரிக் மகாவித்யாலய, ராசிக் பரிக் டிவி பண்டாரவளை, எஸ் சதுர்த்திகா கணவரல்ல இலக்கம் ஒன்று தமிழ் வித்யாலயம், வி திவ்யாலன் ஆலியல தமிழ் வித்யாலயம். ஆகவே இந்த மாணவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அம்மாணவர்களை ஏ என்ரிக்ஸ், வை உமேஷ், எப் சாரா, ஜே பி ஜஸ்டினா, என் சாஜித், எம் ஏ ரிஸ்லா, எஸ் சதுர்த்திகா, வி திவ்யாலன் ஆகிய மாணவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இது மாத்திரம் இன் குறிப்பிட்ட மாணவர்கள் மாத்திரமல்ல, அதிகமான மாணவர்கள் எஸ்எம்எஸ் அனுப்பியிருந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் அடுத்த வார வெற்றியாளராக மாற்றம் அடையலாம். ஆகவே மாணவர்களே, உங்களுக்காக ஒரு நான் ஒரு விடயத்தை குறிப்பிடலாம் இருக்கின்றேன். உங்களுக்காக என்னால் தரம் 3, 4, 5 மாணவர்களுக்காக இலவசமாக சூம் வகுப்புகள் நடைபெறுகின்றன. அந்த சூம் வகுப்பில் இணைய விரும்புபவர்கள் எனது தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன். ஏற்கனவே அதிகமான மாணவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்காக ஒரு வகுப்பில் 500 மாணவர்களுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இணையக்கூடியதற்கான வசதிகள் இருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு இந்த COVID-19 விடுமுறையில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு சூம் தொழில்நுட்பத்தினூடாக கற்பதற்கு ஒரு இலகுவாக இருக்கும். அவை நீங்களும் இணைந்து கொள்ள விரும்பினால் என்னோட தொடர்பு கொள்ளலாம். இதுவரை இல்லாதவர்கள் உங்களது நண்பர்களுக்கு தகவல்களை பகிருங்கள். ஆகவே உங்களுக்காக சூம் தொழில்நுட்பமாக இலவசமாக என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இலவசமாகத்தான் உங்களுக்கு சூம் வகுப்பு நடக்கிறது. அதில் இணைய விரும்புவோர் நான் இறுதியாக தரும் தொலைபேசி இலக்கத்திற்கே நீங்கள் விடை எழுதும் பொழுது சூம் என்றும் குறிப்பிட்டு எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுக்காக நான் சூம் வகுப்பில் இணைத்துக் கொள்வேன். ஆகவே சூம் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்புபவர்கள் உங்களது பெயர், தரம், பாடசாலை, மீண்டும் குறிப்பிடுகிறேன், உங்களது பெயர், பாடசாலை, தரம் என்பவற்றை குறிப்பிட்டு உங்களது வாட்ஸ்அப்பில் இருந்து, உங்களுடைய வாட்ஸ்அப் இருந்தால் வாட்ஸ்அப்பில் இருந்து மாத்திரம் 077-89-90-362 என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான சூம் கிளாஸில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இலவசமான சூம் கிளாஸில் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன், 077-89-90-362, 077-89-90-362, 077-899-0-362 என்ற இலக்கத்துக்கு சூம் அப்படின்னு போட்டு உங்களது பெயர், தரம், பாடசாலை என்பவற்றை குறிப்பிட்டு எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புவதன் மூலம் எனது சூம் கிளாஸில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். ஆகவே மாணவர்களே, இவ்வாரத்துக்கான நிகழ்ச்சிக்கான உங்களுக்கான வினா நான் தொடுக்கிறேன். வினா தொடுப்பதற்காக இவ்வாறு நான் உங்களிடம் வினா தொடுக்கவில்லை. அதன் காரணமாக தான் உங்களுக்காக இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறேன். அதாவது கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியில் வினா தொடுப்பதை விடுத்து உங்களுக்காக குறிப்பிடுகிறேன். உங்களுக்காக இலவசமான சூம் கிளாஸ் நடைபெறுகிறது. அதில் இணைய விரும்புவோர் எனது தொலைபேசி இலக்கத்தை குறிப்பிட்டேன். இது எனது தொலைபேசி இலக்கம், தயவு செய்து கோல் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மாத்திரம் உங்களது பெயர், பாடசாலை, தரம் என்பவற்றை குறிப்பிட்டு நீங்கள் இலவசமான சூம் வகுப்பில் இணைந்து கொள்ளலாம். ஆகவே மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தருகிறேன், 077-89-90-362. இது இலவசமாக நடக்கிறது. ஆகவே அதனால் தான் இதில் அறிவித்தேன். ஆகவே 077-89-90-362, 077-89-90-362 வாட்ஸ்அப் ஊடாக மாத்திரம் தொடர்பு கொண்டு நீங்கள் குறிப்பிடுங்கள். தொலைபேசியில் உரையாட வேண்டாம். ஆகவே மாணவர்களே, இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த மாகாண கல்வி அமைச்சு மற்றும் மாகாண கல்வி திணைக்களத்தோடு இணைந்து வா சமூக வானொலிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகையில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்ததற்காக, அத்துடன் இது இதற்காக என்னை அளிப்பதற்காக இந்த பாடசாலை அதிபருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை திறம்பட வடிவமைத்து தருகின்ற எனது நிகழ்ச்சி தொகுப்பாளர் நண்பன் அசோக் கண்ணன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான் ஆசிரியர் சா உசேந்திரன், அது விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.